நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில வாரம்தோறும் புதன்கிழமை மதியம் 3:30 மணிக்கு புத்தகம் மதிப்புரை என்ற நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று பகுதி 97 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேர நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் ஒற்றை குடும்பந்தனிலே வீடுதோறும் கலையின் விளக்கம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு மிகவும் தெளிவாக வழங்குவதற்கு தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சிக்காக ஒற்றை குடும்பத்தினிலே வீடுதோறும் கலையின் விளக்கம் எனும் தலைப்பில் சுப உதயகுமாரன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பார்ப்போம். இப்புத்தகத்தை நாகர்கோவில் வல்லமை காலசுவடு பதிவீடு வெளியிட்டுள்ளார்கள். ஆசிரியர் தமது வாழ்க்கை அனுபவங்களை மையமாக கொண்டு இந்நூலை அமைத்துள்ளார். அக்காலத்தில் வீட்டில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, தங்கையர், அத்தைமார் என கூட்டு குடும்பமாக வாழ்ந்த நிலையை நினைத்து பார்த்து அப்போது வீடுகளில் வசிப்போர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், வீடுகள் குறைவாக இருக்கும். அப்போது பெரும்பாலான வீடுகள் கூட்டு குடும்பங்கள் தான். ஆகையால் பெற்றோர்களின் அன்போடு பெரியவர்களின் அரவணைப்பும் கிடைத்தது. குழந்தைகளை அடைக்காப்பது போல காத்து அவர்களுக்குள் சரியான வழிகாட்டுதல்களை கொடுத்து முழுமையான மனிதர்களாக உலகத்துக்குள் இறக்கிவிட்டனர். மகாகவி பாரதியார் சொன்ன வீடுதோறும் கலையின் விளக்கம் என்பதுதான் அந்த துவக்கம். வீடுதோறும் கலை விளங்கும் பொழுது நாடு முழுவதும் நல்வழி பாய்ச்சப்படும். வீடும் நாடும் நெருங்கிய தொடர்புடையன என்று தொடங்கி அன்றைய காலம் துவங்கி இன்றைய காலம் வரை உள்ள நிலையை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய இளநிலைக்கு வீடும் காரணமாகின்றன என்று தமது உள்ளக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நூலில் வீட்டை கட்டிப்பார், இன்றைய வீடு, கலை, கேட்கும் கலை, பேச்சுக்கலை, சிந்திக்கும் கலை, மாதர் வாழ்வை அறியும் கலை, பெண்களை மதிக்கும், மகனை மதிக்கும் கலை, மெய்தீண்டல் கலை என பல தலைப்புகளில் தன் எண்ணங்களை பதிய வைத்துள்ளார். இந்நூல் இக்காலத்திற்கு ஏற்ற நூல், அனைவரும் வாசிக்க வேண்டிய நூலாக சமுதாய உணர்வோடு படைத்துள்ளார். வீட்டை கட்டிப்பார். நாட்டில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும், அமிலவீச்சு, கொலை, கொள்ளை, குற்றங்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்னதான் தீர்வு? நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சி, வழிபடும் கோவில், பள்ளி, கல்லூரி, காவல் நிலையம், நீதிமன்றம், சிறைக்கூடம், இவை எவையும் தீர்வாகாது. தீர்வு நம் கையில், சாதாரண மக்கள் கைகளில் இருக்கிறது. மகாகவி பாரதியார் சொன்னது போல வீடுதோறும் கலையின் விளக்கம் ஏற்படுத்துவதுதான் தீர்வு. நமது சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு நமது வீடுகளில் தான் பிறக்கிறது. வீடுதான் விடை. ஒவ்வொரு வீடும் மாறிவிட்டால் ஒரு நாடு ஒரு இரவில் மாறிவிடும். தம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒவ்வொரு வீட்டிலும் பேச வேண்டும், தேடப்பட வேண்டும், அடையப்பட வேண்டும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றான் பாவேந்தர் பாரதிதாசன். அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்வின் நிலைகளை 4 வகையாக பிரித்தனர் நம் முன்னோர். இங்கே வீடு என்றால் சொர்க்கம் என்று பொருள். ஒரு நல்ல வீடு சொர்க்கமாக இருக்கும். அங்கே அறம் ஆளும், பொருள் வளரும், இன்பம் பெருகும். ஆனால் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் போன்றவற்றால் பின் நவீனத்துவ வீடு பெரிதும் மாறுபட்டிருக்கிறது. தாயும் இப்போது பொருள் வீட்டை துவங்கிவிட்டார். தந்தையும் மற்ற கர்மங்கள் செய்கின்றார். மக்கள் மால்களில் சுற்றித் திரிகின்றனர். ஒற்றை பெற்றோர் வீடுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஒரு வீடு தனித்து இயங்கி தனது இலக்கை அடைந்துவிட முடியாது. தனி மரம் தோப்பாகாது. அதன் வளர்ச்சியில், வீழ்ச்சியில் பறந்துபட்ட சமுதாயத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நாம் வாழும் வீட்டை வடிவமைக்கும் பணி பிறர் நமக்கு உதவிட தலைப்படலாம் அல்லது உபத்திரவமாக தலையீடுகள் வரலாம். ஆனால் நமது பழக்கவழக்கங்களை நாமே விட்டுக் கொடுத்தால் ஒழிய நமது வீடு நடத்துதல் பணியினை யாரும் தடுத்து நிறுத்தவோ அழிக்கவோ முடியாது. வீடுதான் மனித வாழ்வின் அடிப்படையாக அமைகிறது. அனைத்து வீடுகளையும் சேர்த்துதான் ஒரு சமூகத்தின் எழுப்புகின்றோம். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என எனும் சொலவடை வெறும் பொருளாதார கோணத்திலிருந்து பார்க்கப்படுகிறது. இது ஒரு தவறான புரிதல். ஒரு வீட்டை கட்டி எழுப்பும், கட்டிக்காக்கும், கையாலும், கரையேற்றும் கலையைத்தான், அதில் உள்ள கடினங்களைத்தான் இந்த சொலவடையால் குட்டியிருக்க வேண்டும் நம் முன்னோர். ஒரு வீடானது அன்பும் மரங்களும் நிறைந்திருக்கும் இடமாக இருக்க வேண்டும் இன்றைய வீடு. சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார மாற்றங்களால் இன்றைய வீடு மிகவும் மாறியுள்ளது. ஒரு வீடு இனிதை இயங்க குடும்ப உறுப்பினர்கள், அவர்களை வழிநடத்தும் ஆளுமைகள், தேவையான பொருளாதாரம், புற சமூகத்துடன் சுமூகமான உறவாடல் என 4 முக்கிய தேவைகளை கண்ணுறலாம். இந்த சதுரத்தின் 4 மூலைகளும் நல்லபடியாக அமைந்தால்தான் வீடு சிறப்படையும். அண்மை காலம் வரை நமது குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்தன. இதனால் பல சவால்கள், சங்கடங்கள் இருந்தாலும் பற்பல பயன்கள் இருந்தன என்பதை மறுக்க இயலாது. அன்பு, பாசம், பாதுகாப்பு, தகராறு, மேலாண்மை என பல வழிகளில் இந்த கூட்டு குடும்ப அமைப்பு உதவியது. இந்த பாசம் இன்றைய குடும்பங்களில் இல்லை. இடிப்பார் இல்லா ஏமாறா மன்னன், கெடுப்பாறு இல்லாலும் கெடும் என்பதற்கேற்ப குறைகளை உணர்த்துவோர் இல்லாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லாவிட்டாலும் கெட்டு போவது போல தட்டு கேட்க பெரியோர் இல்லாத குடும்பங்கள் தவறான பாதைகளில் போய்விடுகின்றன. மூளை முடுக்கெல்லாம் முதியோர் இல்லங்கள் முகிழ்த்து தாத்தா பாட்டிகளை தாங்கி நிற்கின்றன. தனிக்குடித்தனம்தான் இன்றைய வாழ்க்கை முறை என்றாகிவிட்டது. ஒற்றை பெற்றோர் குடும்பம் சாதாரணமாகிவிட்டது. திருமண முறிவு, உண்மையற்ற உறவு, விலகி போய்விடுதல், மரணம் என பல காரணங்களால் ஒரு பெற்றோர் காணாமல் போகும் பொழுது அது ஒற்றை பெற்றோர் குடும்பம் ஆகிறது. இரட்டை மாட்டு வண்டியை ஒரு மாடு மட்டும் தனியாக இழுப்பது போல வாழ்க்கை நகர முடியாமல் ஆகிறது, அல்லது ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போகிறது. இன்றைய நாட்டின் இழி நிலைக்கு வீடும் வீட்டின் இழி நிலைக்கு நாடும் காரணமாகின்றன. இன்றைய வீடு புனரமைக்கப்பட வேண்டும். நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றாகி இருக்கிறது. இது விரைவில் நாம் இருவர் நமக்கு சைபர் என்றாகலாம். எண்ணிக்கைகள் குறைவாக இருந்தாலும் கூடி வாழும் நம்பிக்கையில் பலமானவராக இருப்பது நல்லது. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்பதை உணர்வோம். கலை. வீடுதோறும் கலை என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது? அது உறவுகளை கையாளும் கலைதான். கணவன் மனைவிக்குள் ஊடல் கூடல், பெற்றோர் குழந்தைகளுக்குள் அன்பு, அரவணைப்பு, சிரிப்பு, கண்டிப்பு என ஓராயிரம் பூக்கள். பிள்ளை வளர்ப்பது என்பது ஒரு தோட்டக்கலை போன்றது தானே. உரமிட்டு, நீரூற்று, கவனம் செலுத்தி, கண்ணும் கருத்துமாக பார்த்து, கருவேப்பிலை கன்று போல வளர்க்கப்படுவதுதானே குழந்தை. மேனி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் என்பது உறவுகளை பேணுவதுதான். இந்த கலை பல பரிமாணங்களை கொண்டது. பேசுதல், எல்லாம் பேசுதல், எதையும் பேசுதல், எங்கேயும் பேசுதல், எப்படியும் பேசுதல், எவ்வளவும் பேசுதல், அன்புடன் பேசுதல், கவனத்துடன் பேசுதல், கேட்க விடுதல், உள்வாங்கல், சிந்தித்தல், முடிவெடுத்தல், கருத்துக்களை பரிமாற்றம் செய்தல். வீதியில் உள்ள உறவுகளைப் போல அல்லாமல் வீட்டில் உள்ள உறவுகள் ஒரு உரிமையை தருகின்றன. கருத்து பரிமாற்றம் பல நிலைகளில் நிகழலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு அரை மணி நேரமாவது ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேச வேண்டும். ஆண் பெண் வேறுபாடு முற்றிலும் களையப்பட வேண்டும். இரவு உணவை அனைவரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் தங்களின் அன்றைய நிகழ்வை பகிர்ந்து கொள்ளலாம். கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இதுதான் வீட்டுக்கலை, வாழும் கலை. பேச்சுக்கலை. மனம் திறந்து பேசும் கணவன் மனைவி இடையே நம்பிக்கை இருக்கும், அன்பு ஆசை இருக்கும். அதேபோல் பெற்றோரும் குழந்தைகளும் மனம் விட்டு பேசினால் அந்த குடும்பத்தில் சாந்தமும் சமாதானமும் இருக்கும். அப்போது பிரச்சனைகளை மறைக்க தேவை இருக்காது. ஒரு முறை கணவன் மனைவியருக்கும் இடையே நடப்பது போல இங்கிலாந்து அரசி விக்டோரியாவுக்கும் அவருடைய கணவன் ஆல்பர்ட்டுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு எழுந்தது. ஒரு தவறான வார்த்தை இன்னொரு தவறான வார்த்தைக்கு இட்டு செல்ல பிரச்சனை பெரிதாயிற்று. மேலும் பொறுத்துக்கொள்ள இயலாத ஆல்பர்ட் படுக்கை அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார். அவரை பின்தொடர்ந்து சென்ற ராணியார் கதவை திறவுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆல்பர்ட்டிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அயர்லாந்து போன்ற நாடுகளில் ராணி, இந்தியா உள்ளிட்ட பிரிட்டானியா பொதுநல நாடுகளின் மகாராணி, பிரிட்டிஷ் இராணுவத்தின் படை தளபதி, நான் ஆணையிடுகின்றேன், கதவை திறவுங்கள் என்று கூறியும் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. சற்று நேரம் கழிந்து மென்மையான குரலில் அரசி விக்டோரியா, ஆல்பர்ட், நம்மிடையே நடந்த வாதத்திற்கு நான் வருந்துகின்றேன், நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று கூறியதும் கதவு திறந்தது. வீட்டாரோடு பேசும் பொழுது கடினமற்ற சமநிலையில் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிந்திக்கும் கலை. சிந்திக்கும் திறன் என்பது எண்ணுவது, தேர்வது, தெளிவது போன்றவற்றை குறிக்கும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அல்லது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் பற்றிய உண்மைகளை உணர்வதுதான் அறிவு. அந்த அறிவை பெற உதவுவதுதான் சிந்திக்கும் கலை. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளில் தலையாயது இந்த சிந்திக்கும் திறன்தான். விதையை நிலத்தில் எங்கே போட்டாலும் வளரும் என்றாலும் விளைநிலத்தில் பாத்தி கட்டி நீர் ஊற்றி உரம் போட்ட வளர்த்திருக்கிறோமே அதுபோலத்தான் சிந்திக்கும் கலையை வளர்த்திருக்க வேண்டும். தற்போதைய நவீன கால வீடுகளில் வழிநடத்துவதற்கு பெரியவர்கள் இல்லை. பெரும்பாலான குழந்தைகளுக்கு வயது முதிர்ந்த தோழர்கள் கிடையவே கிடையாது. பெற்றோர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் வாழ்க்கையை ஓட்டுவதிலும் தங்களின் நேரம் சக்தி முழுமையும் செலவிட வேண்டியுள்ளது. இப்பொழுது ஒரு பழமொழியை பகிர்ந்து இளைஞர்களை வழிநடத்தி செல்ல நபர்கள் யாரும் இல்லை. உண்மையை சொல்வதென்றால் சிந்திக்காத மனிதர்களை இன்றைய உலகம் அதிகம் விரும்புகின்றது. பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் சிந்திக்கின்ற மாணவர்களை விரும்ப மாட்டார்கள். சிந்திக்கின்ற வேலையாளை முதலாளி விரும்புவதில்லை. சிந்திக்கின்ற மக்களை அரசுகள் விரும்புவதில்லை. காரணம், சிந்திக்கின்றவர் கேள்வி கேட்பார், கேள்வி கேட்பவர் பதில் சொல் என்பார், பதில் கிடைக்கவில்லை என்றால் கோடி பிடிப்பார், கோஷம் போடுவார். எனவேதான் நாட்டில் மது, மாது, சூது போன்றவற்றை நாட்டில் தாராளமயமாக்கி இளைஞர்களை சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல் முடக்கி வைக்கின்றனர். சிந்திப்பது செயல்படுவது என் குறித்து வள்ளுவர் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் என்னும் குரலில் ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் நன்றாக தேர்ந்து தானும் எண்ணி பார்த்து செயல் செய்கின்றவர்களுக்கு அரிய பொருள் ஏதுமில்லை. இப்படி சுய புத்தி, சொல் புத்தி இரண்டும் சிந்திப்பதற்கு உதவுகின்றன. மாதர் வாழ்வை அறியும் கலை. மாதர் வாழ்வை அறியும் கலை மாதவிடாயில் தீர்ந்து தொடங்கட்டும். பெண்ணின் விசேடமான குடற்கூறுகளை அவற்றினால் அவர்களுக்கு எழும் பொருளாதார அரசியல் அவலங்களை எல்லாம் அறிந்திருப்பது அவசியம். ஒரு பெண் பருவம் அடைந்ததும் அவளுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. வீட்டிற்கு வெளியே போகக்கூடாது, ஓடி ஆடி விளையாடக்கூடாது, கண்களை பார்த்து பேசக்கூடாது என கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றோம். வீட்டுக்குள்ளே இந்த நிலை என்றால், வெளியில் பெண் நிமிர்ந்து நடந்தால், தன்னம்பிக்கையோடு பேசினால், வாய்விட்டு சிரித்தால், சம உரிமையோடு நடந்தால் நம்மில் பலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அறிவும் திறமையும் கொண்ட பெண்ணாக இருந்தாலும் அவளை அங்கீகரிக்க மனம் ஒப்புவதில்லை, அவளை சமமாக நடத்த தலைப்படுவதில்லை. தமிழ் சமூகத்தில் ஏராளமான ஆண்கள் பெண்களின் கண்களை பார்த்து பேசுவதில்லை. பெண்களுக்கு நேரடி அங்கீகாரம் கொடுக்க விரும்பாதவர்கள் தங்களின் கையாளாகாத தனத்தை மறைக்க முயல்கின்றவர்கள். ஆணாதிக்க ஊனம் உடையவர்கள் எல்லோரும் பெண்களை சமமாக எதிர்கொள்ள வெறுக்கின்றனர். இந்த குழப்பமான மனநிலை வெளிப்பாடுதான் கண்களை பார்த்து பேசாமல் இருப்பதற்கு காரணம். பாரதியார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று கூறுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண் பெரியவளானதும் பள்ளிக்கு அனுப்பப்படுவதில்லை. ஆனால் இன்று நிலைமை மாறியுள்ளது. காரணம், வள்ளுவர் சொல்வது போல, சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்பதை அறிந்திருக்கிறோம். பெண்களை சிறை வைத்து காக்கும் முறை எந்த பயனையும் தராது. அவர்கள் நிறை என்னும் பண்பால் தங்களை தாங்களே காத்துக் கொள்வதுதான் சிறப்பு. மேலும் பாரதியார் கற்பு நிலை என்பது சொல்ல வந்தால் இருக்கட்சிக்கும் அக்குது பொதுவில் என்போம் என்போம். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு, அதில் அமைந்திருக்கிறது வீட்டின் ஒழுக்கம், கௌரவம், பெருமை என்றெல்லாம் பேசிக் கொண்டிராமல் ஆண் பெண் இருபாலரையும் ஒருங்கே பார்ப்பதுதான் மாதர் வாழ்வை அறியும் கலை, பெண்களை மதிக்கும் மகனை வளர்க்கும் கலை. நமது தமிழ் சமூகத்தை பற்றி சற்றே சிந்திப்போம். ஆண் குழந்தைகளை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்து குட்டி சவராக்கி விடுகிறோம். குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே நமது ஆண்மோகம் தொடங்குகின்றது. ஆண் குழந்தைகளுக்கு ஊட்டம் மிக்க நல்ல உணவு, பெண் குழந்தைகளுக்கு உயிர் வாழ மட்டும் போதிய உணவு என்று பாரபட்சம் காட்டுகின்றோம். ஆண் குழந்தைகளுக்கு பூரண சுதந்திரம், பெண் குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள். ஆண் என்றால் வாரிசு, பெண் என்றால் பெரும் சுவை. இப்படியே பார்க்கின்றோம், சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம். பள்ளிக்கூடம் போனாலும் இதே கதைதான். அவனை பார்க்காதே பேசாதே என்று ஆசிரியர்கள் மனங்களுக்குள் பதில் சொல் கட்டுகிறார்கள். விடத்தை பாய் சுபரீதங்களை விதைக்கின்றார்கள். பொது கலாச்சாரமும் இப்படித்தான் இருக்கிறது. தற்போது காலம் மாறியுள்ளது. இப்பொழுது அதிக கட்டுப்பாடுகள் இல்லை. தற்போது வீடுகளிலும் இந்த நிலை கொஞ்சம் மாறியுள்ளது. அப்பனுக்கு பிள்ளை அப்படியே பிறக்கிறது. சரி, பெண்களை மதிக்கும் மகனை வளர்ப்பெடுப்பது எப்படி? சோற்றில் உள்ள கல்லை பொறுக்காமல் சொக்கநாதர் கோவில் வரிக்கல்லைத்தான் பெயர்ப்பேன் என்பது மடமை. வீட்டில்தான் தொடங்க வேண்டும் இந்த விடயம். அப்பா என்கிற ஆண் அம்மாவின் குடும்பத்தில் உள்ள பிற பெண்களின் முகத்தை பார்த்து பேசினால், அவர்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால், சம உரிமை கொடுத்து வாழ்க்கையை நடத்தினால் ஆண் குழந்தைகள் நல்ல பாடம் பெறுவர். பெண்களோடு பேசும்பொழுது, பெண்களை பற்றி பேசும்பொழுது பயன்படுத்தும் மொழி, உடல் உளப்பாங்கு, அணுகுமுறை நேர்மறையாக இருந்தால் ஆண் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வழி நடப்பர். அவர்கள் சொல்லில், செயலில், சிந்தனையில் குணநலனின் குளறுபடிகள் எழுந்தால் அன்போடும் கண்டிப்போடும் சீரமைப்பது சிறப்பானது. ஆண் குழந்தைகளின் நண்பர்களை கூர்மையாக கண்காணிப்பதும் தீவர்களை களையெடுப்பதும் மிகவும் இன்றியமையாதது. பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்களில் பள்ளி நடைமுறைகள் பற்றி விவாதிப்பது முக்கியம். குழந்தைகள் கைகளில் கணினி, இணையம், கைபேசி போன்றவை சிக்காமல் பார்த்துக் கொள்வதும், இவற்றை முதியோர் மேற்பார்வையின்றி உபயோகிக்க அனுமதிக்காமல் இருப்பதும் அவசியம். ஆண் என்றால் தான் எனும் மனோபாவம் இழவிடாமல் செய்வது மிகவும் முக்கியமானது. வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பதும் அனைவரும் சமமாக நடத்தப்படுவதும் மிகவும் நல்லது. பெண் இல்லை என்றால் உறவு பெண்கள் இளம் வயதிலேயே அறிமுகப்படுத்தப்படுவதும், பெண் என்றால் ஒரு மாயபிசாசு என்ற மனப்பிரபை முறியடிக்கப்படுவதும், ஆபாச பிம்பங்கள் அண்டாமல் பார்த்துக் கொள்வதும் மிகவும் அவசியம். ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு உறவாடுவது போல நாம் பிற மனிதர்களின் இறையாண்மையை கண்ணியத்தை போற்றியாக வேண்டும். பக்கத்து நாட்டில் நமக்கு வேண்டிய வளங்கள் எவ்வளவு இருந்தாலும் எப்படி நாம் அத்துமீறி உட்புகந்து அவற்றை எடுத்துக்கொள்வதில்லையோ அதுபோலத்தான் பாலியல் உந்துதலும் அணுகப்பட வேண்டும் என்பதை நமது மகன்களுக்கு எடுத்துரைப்பது மிக அவசியம். நமது மகன்களுக்கு இம்மாதிரியான நேர்மறை கலாச்சாரங்களை, செய்திகளை, அணுகுமுறைகளை சொல்லித்தருவது மிகவும் முக்கியம். ஒரு நாள் நிகழும் தகவல் கருத்து பரிமாற்றமாக இருக்க முடியாது. இப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லது தேவைப்படி எழுகிறதோ அப்போதெல்லாம் செய்ய வேண்டிய பயிற்சி இது. மெய்தீண்டல் கலை. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பமும், அவர்களின் மலரை சொற்களை கேட்டல் செவிக்கும் இன்பமும் தருகின்றன. ஆண்களை பொறுத்தவரை அடுத்தவரை சந்திக்க அளவலாவ டீ கடைகளும், முடித்திருத்தும் நிலையங்களும், சாலையோரங்களும் என பல வெளிகளும் வேலைகளும் இருக்கும் பொழுது, பெண்களுக்கென இருக்கும் மிக குறைந்த வெளிகளுள் ஒன்றுதான் பெண் பார்க்கும் இடம். வீடுகளில் அம்மா பெண்ணுக்கும் பெண் அம்மாவுக்கும் பெண் பார்ப்பார்கள். வீதியில் உள்ள அக்கம்பக்கத்து வீட்டு பெண்களும் ஒருவருக்கொருவர் பெண் பார்த்துக் கொள்வது உண்டு. பெண் பார்க்கும் பொழுது ஒரு ஆழமான அந்யோன்யம் எழுகிறது. ஒருவருடைய தலையை இன்னொருடம் நம்பி கொடுப்பதன் மூலம் முன்னணியில் ஆழமான நம்பிக்கை வேண்டும், அன்பு வேண்டும். கைகளும் கண்களும் பெண் பார்த்தாலும் மனங்களும் வாய்களும் காதுகளும் வேறு ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். மனம் திறந்து பேசுவார்கள். அது அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்து கொள்ளும் ஆற்றுப்படுத்துதல் தருணம். தலையை அமுக்கி கொண்டிருந்த மனப்பிரச்சனைகளும் பகிரப்பட்டிருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவம் உயர்ந்திருக்கும். ஆன்மாவும் மனமும் மையப்படுத்தப்பட்டிருக்கும். மற்றவர்களின் உறவும் ஒத்துழைப்பும் மெய்தீண்டலும் சொற்கேட்டலும் அதிகம் தேவைப்படும் விசேட பிராணிகள் தான் மனிதர்கள். அதனால்தான் ஜான் டன் என்னும் ஆங்கில கவிஞர், எந்த மனிதனும் தீவு அல்ல, தனி மரம் அல்ல, தாம் பறந்த கண்டத்தின் சிறந்த ஒரு பகுதி, தோப்பில் நிற்கும் மரம், கூட்டத்தின் வாழும் பறவை என்று கூறுகிறார். தந்தையை போற்றும் கலை. தாய் பெற்று தந்தையை வளர்க்க வேண்டும் என்பார்கள். கருவுறும் பொழுதிலிருந்தே தாய்க்கும் தந்தைக்கும் சரிசமமான பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. நம் நாட்டு தந்தையர்கள் தொடக்க நிலையில் இவ்வளவு பங்கு பெறுவதில்லை என்றாலும் குழந்தை வளர்ப்பில் தாயும் தந்தையும் சேர்ந்து பங்களிப்பு செய்வது உண்மைதான். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாய் அன்புக்கு ஆதாரம் என்றால் தந்தை கண்டிப்பான வளர்ப்புக்கு அடிப்படையாக இருக்கின்றார். குழந்தை வளர்ப்பின் தாரக மந்திரமாக முருங்கையை முறித்து வளர்க்க வேண்டும், பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும், அடியாத மாடு படியாது, ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா என்றெல்லாம் முன்னோர்களின் பொன்மொழியாக உள்ளது. உண்மையில் தந்தைமை ஒரு மகத்தான அனுபவம். வள்ளுவர் சொல்வது போல், குழந்தைகளை அவயத்து முந்திருப்ப செயல், தந்தையின் கடமையாக இவன் தந்தை என்னோற்றான் கொள் என புகழப்படுவது தந்தையின் வெற்றி. ஒரு குழந்தை 5 வயதாக இருக்கும் பொழுது தனது தந்தையை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். 15 வயது அடையும் பொழுது எரிச்சலுடன் பார்க்கிறான். 25 வயது ஆகும் பொழுது ஏளனத்துடன் பார்க்கிறான். 35 வயது அடைந்ததும் முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். அதன் பின்னர் தான் தந்தையாகிவிட்ட நிலையில் தன் தந்தையை மீண்டும் ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்குகின்றான். இதுதான் உலக நியதி. ஒருவர் தன் தந்தையை நடத்துவதை பார்த்துதான் அவர் குழந்தைகள் அவரை நடத்துகின்றனர் என்பதுதான் வாழ்க்கையின் நீதி. காதல் வளர்க்கும் கலை. காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், காணம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அகுதொன்றோ இவ்வுலக தலைமை இன்பம். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போம், அதனாலே மரணம் பொய்யாம். இத்தகைய அற்புதமான கவிதையில் காதல் இல்லாத வீடு, காதலை போற்றி வளர்க்காத வீடு ஒரு வீடாகவே இருக்காது. வீட்டில் காதல் என்பது 2 விதமாக புரிந்து கொள்ள முடியும். அவற்றில் முதன்மையானது வீட்டை தலைமை தாங்கி நிற்கும் தலைவன் தலைவிக்கிடையேயான காதல். இந்த இருவருக்கும் உள்ள காதல் தான் அந்த வீட்டில் நடக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படை. இவர்களுக்கு இடையேயான காதல் உறுதியானதாக உண்மையானதாக இருந்தால் வெற்றிகள் குவியும், துன்பங்கள் தோற்று போகும். அந்த வீடு நல்லதொரு பல்கலைக்கழகமாக, ஆனந்தத்தின் உறைவிடமாக இருகொளிரும். தீயவை தீய பயப்பது இயற்கையின் நியதி. கள்ள காதல் நல்ல பலன்களை கொண்டு வருவதில்லை. பேராசை, பொறாமை, சந்தேகம், சதித்திட்டம், அவப்பெயர், அசிங்கம் என எதிர்வினை பட்டியல் எங்கோ போய் முடிகிறது. இன்னொரு புறம் காதல் மலிவானதாக பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தால் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு முறை, திருமண பந்தமின்றி சேர்ந்து வாழ்தல், வாழ்க்கை துணையை வாய்ப்பு கேட்டவாறு மாற்றிக்கொள்ளுதல் என காதல் மிகவும் மலிவானதாக போய் கொண்டிருக்கிறது. மனித மாண்பின் உறவுகளின் அடிப்படையாக பார்க்கப்பட வேண்டிய காதல் பொழுதுபோக்கு நிலையாக உள்ளது. காதல் பொழுதுபோக்கு, காதல் வியாபாரம் என காதல் மலிவாக்கப்பட்டு உள்ள நிலையில் காதலை மனித வாழ்வின் அடிப்படையாக சமூகத்தின் ஆணிவராக மாற்ற முனைவோம். இத்தகைய அன்பு குடும்ப உறுப்பினர்களிடமும் இருந்தால் அறம் அங்கே ஆட்சி செய்யும். காரணம், அரணப்பட்டதே இல்வாழ்க்கை. எனவே அன்பு இருந்தால் அறம் மலரும். அறம் மலரும் பொழுது அன்பு சிறக்கும். அன்பும் அறமும் மலரும், மலரும் மனமும் போன்றவை. மலர் இருந்தால் மனம் வருகிறது, மனம் இருந்தால் மலர் சிறக்கிறது. நிறைவாக, இந்நூல் நம் வாழ்க்கையின் பாடமாக அமைந்துள்ளது. அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல். காதலின் சிறப்பு, குடும்பம், குழந்தை வளர்ப்பு, பெண்களை மதிக்கும் பண்பு, தந்தையின் மகத்துவம் என்று அனைத்து நிலைகளையும் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. நூலாசிரியர் திரு சுப உதயகுமாரன் அவர்கள் நம் சமூகத்திற்கு ஏற்ற வகையில் அரியதொரு நூலை வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு என்னும் கடலுக்கு புத்தகம்தான் கலங்கரை விளக்கம். அகுதே அறியாமை என்னும் இருளை போக்கும் என்பதற்கிணங்க நாம் அனைவரும் நாள்தோறும் புத்தகத்தை வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம். புத்தக வாசிப்பின் மூலம் நமது அறியாமை, மனக்குழப்பம், மன அழுத்தம், கோபம் என அனைத்து பிரச்சனைகளையும் நம்மை விட்டு விலகும். நாம் அறிவின் பார்வையை விசாலமாக்கி புத்தகத்தை வாசிப்போம். இத்தகைய சிறந்ததொரு நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் பல நூல்களை வாசிக்கும் நிலை அதிகரிக்க உதவுகின்றது. இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து வாசகர்களுக்கும் புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நிலையத்திற்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஒற்றை குடும்பந்தனிலே வீடுதோறும் கலையின் விளக்கம் என்ற புத்தகத்தை நமக்கு ரொம்பவே அருமையான முறையில் விளக்கி கூறியா முனைவர் கி கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.